الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. கணிதக்குரிய அறிவுகளே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகமெங்கும் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பான, அமைதியான, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாமெல்லாம் ரொம்ப ஆவலோடு, ரொம்ப கவலையோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிரியாவினுடைய பிரச்சனையை பற்றி சில அடிப்படையான தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளும் சித்திரவதைகளும் சொல்ல இயலாதவை. அதுபோன்ற ஒரு கொடுமை, ஒரு சித்திரவதை நம்முடைய எதிரிகளுக்கு கூட நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கக்கூடியவை. இந்த கொடுமைகளும் சித்திரவதைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற துவாவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகி முடிந்ததற்கு பிறகு உலமாக்கள் சபையினுடைய அறிவிப்பின்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்கின்ற இந்த தஸ்பீஹ் யூனுஸை 40 முறை ஓதி அந்த மக்களுக்காக நாம் துவா செய்யவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய துவாவின் பலனாக அங்குள்ள மக்களுக்கு இதற்கு பிறகாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தந்துள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக் கொள்வான். அருமையான சகோதரர்களே, அங்கே சிரியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல்களுக்கு காரணம் என்ன, இதிலே யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில முக்கியமான தகவல்களை, இஸ்லாத்துக்கு எதிராக சர்வதேச அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சதிகளை நாம் புரிந்தாக வேண்டும். நான் சில வரலாறு நிகழ்வுகளை உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன். 2012, 2013, 2014 இந்த ஆண்டுகளில் ரமலான் மாதத்திலே பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே குண்டுவீச்சு தாக்குதல்கள், நள்ளிரவு தாக்குதல்கள், துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அந்த ரமலான் மாதங்களில் அந்த மக்களுக்காக நாம் துவாவும் செய்திருக்கின்றோம். அதற்கு பிறகு 2014 பிறகு அப்படியான ஒரு வீரியமான தாக்குதல் பாலஸ்தீன் முஸ்லிம்கள் மீது நடைபெறவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த 2012, 2013, 2014 இந்த ஆண்டுகளில் இஸ்ரேலுக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய ஹமாஸ் என்கின்ற முஸ்லிம்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய இயக்கத்துக்கும் இடையே நடந்த சண்டையில் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய அவமானகரமான தோல்வியை சந்தித்தது என்பதையும் நாம் அறிவோம். உலகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் அனைத்தையும் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை முஸ்லிம்கள் எப்படி வெறுங்கையோடு தோற்கடித்தார்கள் என்பதையும் அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். சில உபாயங்களையும் சில தந்திரங்களையும் பயன்படுத்தி ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபைட் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன யுத்தத்தை நடத்தி இஸ்ரேலுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள். இதற்கு பிறகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த பகுதியிலே, அதாவது அரபு பகுதியில், அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எந்த முஸ்லிம் நாடுகளும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது, இவ்வளவு பெரிய வெற்றியை ஹமாஸ் முஸ்லிம்கள் பெறுவதற்கு யார் காரணம் என்று ஆய்வு செய்து பார்த்ததில், 2012 நடைபெற்ற அந்த மோதலில் முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்திலே வெற்றி பெற்றதற்கு காரணம் அப்போது எகிப்திலே இருந்த இஸ்லாமிய அரசு, முர்சி அவர்களுடைய தலைமையில் இருந்த இஸ்லாமிய அரசு. அந்த முருசியவுடைய தலைமையில் இருந்த இஸ்லாமிய அரசை ஒரு கிளர்ச்சியை பயன்படுத்தி தோற்கடித்து அவரை கைது செய்து பாதாள சிறையிலே அடைத்து வைத்து தூக்கு தண்டனை கைதியாக அவரை அறிவித்திருந்தார்கள். இப்போது அதற்கடுத்தபடியாக 13-14 நடைபெற்ற மோதல்களை இஸ்ரேல் தோற்றதற்கு காரணம் என்ன என்று ஆய்வு செய்ததில் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்த நாடுகள் என்று பட்டியலிட்டால் அதிலே ஈரானும் அதற்கு பக்கத்திலே இஸ்ரேலுக்கு பக்கத்திலே பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா நாடும் தான் முஸ்லிம்களுக்கு பெரிய அளவிலே உதவிகளை செய்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த இரண்டு நாடுகளை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யத்தான் செய்வோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சிரியாவும் ஈரானும் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். எனவே இனி ஒரு யுத்தம் முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்குமானால் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தோக்கக்கூடாது, இஸ்ரேல் ஜெயிக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தோக்க வேண்டும். அவருக்கு என்ன வழி என்றால் முஸ்லிம்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் பலவீனப்பட வேண்டும். நாடுகள் என்று பட்டியலிட்டால் எகிப்தை வீழ்த்தி விட்டார்கள், ஈராக்கை கிட்டத்தட்ட அழித்து விட்டார்கள், முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு துடிப்போடு பாலஸ்தீனுடைய முஸ்லிம்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்றால் ஈரான் சிரியாவுடன். ஈரானை கை வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் 2007 ஆண்டிலேயே நாங்கள் தான் உலகத்தினுடைய மிகப்பெரும் அணு ஆயுத வல்லரசு என்று அறிவித்து விட்டார்கள். இதை எந்த நாடாவது மறுக்க வேண்டும் என்றால் 3 நாட்களுக்குள்ளாக மறுத்துக் கொள்ளலாம், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரிதான், 3 நாளைக்குள்ளாக அதை மறுத்து விடுங்கள் என்று அப்போதைய ஈரானுடைய அதிபர் அஹமது நிஜாத் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்காவை மறுக்கவில்லை. எனவே ஒரு அணு ஆயுத வல்லரசு என்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டது. ஆகையினால் ஈரானில் இருக்க முடியாது. இருக்கக்கூடிய பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கிறது, அதுதான் சிரியா. அதை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து முயற்சிகளை செய்கின்றன. அதற்கு அவர்கள் வழக்கமாக எல்லா நாடுகளிலும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன என்று சொன்னார், பொதுவாகவே உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி நீண்ட நெடுங்காலமாக ஒவ்வொரு ஆட்சியில் இருப்பாரானால் அவருக்கு எதிராக சில சக்திகள் மாற்றுக் கருத்துடையவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கத்தான் செய்வார்கள். அது எவ்வளவு நல்ல ஆட்சி நடத்தினாலும் சரிதான், மாற்றுக் கருத்து சொல்லக்கூடியவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி ஏதாவது சில குழுக்கள் சிரியாவில் இருக்கின்றார்களா என்று பார்த்து திட்டு திட்டார், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம்
என்று பல்வேறு பகுதிகளிலும் சிதைந்து கிடக்கின்றார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய வசவுல்லாஹ்வுடைய அரசை எதிர்க்கக்கூடிய மக்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற ஒரு மூமெண்ட் உருவாக்கப்படுகிறது. அதாவது சிரிய விடுதலை படை, சிரியாவின் விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த அமைப்புக்கு கள்ள மார்க்கெட் வழியாக, கள்ளச்சந்தை வழியாக நவீனமான ஆயுதங்கள் மிக குறைந்த விலையில் அல்லது இலவசமாக கிடைப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் ஏற்பாடுகளை செய்கின்றன. அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு அந்த சிறிய சிறியன் ஆர்மி என்கின்ற அந்த இயக்கம், சிறிய விடுதலை படை என்கின்ற அந்த இயக்கம் வசவுல்லாஹ்வுடைய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது. இது ஏதோ சில குழுக்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அதை தொடக்கத்திலே மிக சர்வசாதாரணமான வசவுல்லாஹ்வுடன் எடுத்துக்கொண்டார். ஆனால் நாளடைவிலே சிரியாவிலே சில முக்கியமான பகுதிகளை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற அளவுக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்ற தகவலை கேள்விப்பட்டவுடன் பொதுவாக எந்த நாட்டினுடைய அதிகாரியும் ஆட்சியாளரும் தனக்கு எதிராக கிளர்ச்சி நடப்பதை விரும்ப மாட்டார்கள், அதை அடைத்துக் கொடுக்கத்தான் பார்ப்பார்கள். அதற்காக வசவுல்லாஹ்வுடன் அதுபோலவே தன்னுடைய ராணுவத்தை ஏறிவிட்டு அந்த திரீ சிரியன் ஆர்மி என்கின்ற சிறிய விடுதலை படையினுடைய அமைப்பை சார்ந்தவர்களை அழிப்பொழிக்கின்றார், கைது செய்கின்றார், அவர்கள் மீது அக்கிரமங்களை ஈடுபடுகின்றார். இந்த செய்திகள் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வர தொடங்குகிறது. வர தொடங்கிய உடனே இந்த திரீ சிரியன் ஆர்மி என்கிற இந்த மூமெண்ட்டுக்கு கள்ளச்சந்தை வழியாக ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இலவசமாக அல்லது குறைந்த விலையிலே ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை காட்டுகிறார்கள். அங்கேதான் அவர்கள் எப்போதும் இந்த குறித்தாளர்களுடைய சூழ்ச்சியை எப்படி மேற்கொள்வார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட செய்திகளை வெளியிலே விடுகிறார்கள் என்று சொன்னால், ஷியா அரசாங்கம் சன்னி முஸ்லிம்களை கொலை செய்கிறது. ஷியா கவர்மெண்ட் சன்னி முஸ்லிம்களை அழித்து கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், இந்த அநியாயங்களை பாருங்கள், எப்படி கைகால்களை வெட்டுகிறது, தலையை எப்படி அறுக்கிறது பார்த்தீர்களா என்று படங்களை எடுத்து வீடியோக்களை எடுத்து உலகங்கள் நாம் உலகப்படுகின்றார்கள். இப்போது இயல்பாகவே சில முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் கொன்றது யார் என்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரத்தான் செய்யும். உடலுக்கு ஓடுகிற ரத்தம் ஏன் வெளியிலே வந்தது, இதை யார் வெளியேற்றியது, எதற்காக வெளியேற்றுகிறார்கள் என்கிற கேள்வி வருகின்ற போது அது ஷியா சன்னி சண்டை, ஷியா முஸ்லிம்களுக்கும் சன்னி முஸ்லிம்களுக்கும் இடையே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது என்று மொத்த பிரச்சனைகளையும் அமெரிக்காவும் சேரும் சேர்ந்து வேறு ஒரு தகவலாக வெளி உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த கிளர்ச்சி படை என்று சொல்லக்கூடிய திரீ சிரியன் ஆர்மி என்கின்ற இந்த மூமெண்ட், நான் இரண்டு வருடத்தினுடைய கதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன், இது சொன்னாதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரியும். திரீ சிரியன் ஆர்மி என்கிற மூமெண்ட், இந்த இயக்கம், இதற்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஈராக்கிலே மையம் கொண்டு பல்வேறு பகுதிகளிலும் அங்கே பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் சர்ச்சைக்கிடமான மிகவும் மோசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ISIS என்கிற அந்த மூமெண்ட் ஈராக்கிலே இருந்து வந்து சிரியாவிலே படையெடுத்து உள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய சிறிய சிரியன் ஆர்மி என்கிற மூமெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பல்வேறு பகுதிகளையும் பிடிக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இஸ்ரேலுடைய பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய சிரியாவுடைய பகுதிகள், சிரியாவுடைய முடிவடைகள் இஸ்ரேலுடைய ஆர்மிகள் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய சிரியாவின் பகுதிகளை இந்த திரீ சிரியன் ஆர்மி என்கிற இந்த மூமெண்ட் பிடித்தவுடன் உடனடியாக இந்த கிளர்ச்சி படையில் திரீ சிரியன் ஆர்மி என்கிற இந்த மூமெண்ட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் சிரிய அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதற்கு பேர் எவ்வளவு விட்டா இஸ்ரேலுடைய ஒரு பகுதியை குறிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்படுகிறது. அதோட பிரச்சனை கொஞ்சம் அமைந்துள்ளது. அதற்கு பிறகு இப்போது மறுபடியும் தலையெடுத்திருக்கின்றது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுடைய யதார்த்தத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்றால், ஸ்ரீ சிரியன் ஆர்மி என்கின்ற சிறிய விடுதலை படை என்கிற இந்த படைக்கு எப்படி ஒரு மக்கள் குழுவுக்கு, ஒரு ஊரில் 50 பேர், 100 பேர், 200 பேர் என்று இருக்கக்கூடிய ஒரு மக்கள் குழுவுக்கு, ஒரு சிவிலியன் குரூப்புக்கு எப்படி கனரக ஆயுதங்கள் கிடைக்கின்றன, எப்படி இவர்களால் வான்வெளி தாக்குதல் நடத்த முடிகின்றது, ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அது. நாமெல்லாம் ஒரு 100-50 பேர் சேர்ந்து ஊருக்கு சமூகத்துக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம், அதோட அமைப்புக்கு ஏதாவது ஒரு பெயர் வச்சிருக்கோம், திடீர்னு நாமையும் கூட அரசாங்கத்துக்கு நாம் ஆங்கிலேய தாக்குதல் நடத்த முடியும், நமக்கு எப்படி கலவர ஆயுதங்கள் கிடைக்கும், ஒரு மிலிட்டரி பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் எப்படி ஒரு சிவிலியன் கையில கிடைக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு கிடைத்தது. பெரிய சிவிலியன் ஆர்மி என்ற இந்த மூமெண்ட்டுக்கு ராணுவம் பயன்படுத்தக்கூடிய கனரக ஆயுதங்கள் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கடந்த மாற்றத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றனர். அவர்கள் சேர்ந்து அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள். வசாரிகளாக ஒரு வழி கிடையாது. இன்னைக்கு காலையில கூட நான் இதை படையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் போன் பண்ணி கேட்டார், வசூல் ஆசாத் நல்லவனா கேட்டவனா அப்படின்ட்டு. இது வந்து சினிமா என்ன கேட்ட மாதிரி, இவன் ரஜினி நல்லவனா கமல் நல்லவனு கேட்டவாறு கேட்டா ரஜினியை பதில் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய சதி, ஒரு பெரிய சதி. இந்த சதியை நான் விளக்கி சொல்லுகிறதோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று அவர் மொத்த சதிகளையும் ஒரு 15 நிமிடம் நேரம் எடுத்துக் கொண்டு நான் விளக்கி சொன்னேன். அதே போலத்தான் இப்போ உங்களுக்கும் சொல்ல வேண்டியது, யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக. எந்த அரசாங்கமும் தனக்கு எதிராக கிளர்ச்சி நடத்தினை விரும்பாது. அதே போல பஷார் அசத் அவர் பேர், அந்த பஷார் அசத் என்பவர் ரஷ்யாவிடத்திலே உதவிகளை கேட்கின்றார். எங்க நாட்டுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சிகளை செய்கின்றார்கள், நீங்க வந்து உதவி செய்யுங்க. இப்ப ரஷ்யாவும் களத்திலே வந்து இறங்குகிறது. அரசு படைகளுக்கு சார்பாக ரஷ்யா களத்தில் இருக்கிறது, கிளர்ச்சி படைகளுக்கு சார்பாக நேரடியாக களத்துக்கு வரவில்லை. அமெரிக்கா மறைமுகமாக கள்ளச்சந்தையில் அவர்களுக்கு வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்களை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. ஃப்ரீயா கொடுக்கிறானா, காசு வாங்கிட்டு கொடுக்கிறானா, காசு எங்கிறது எந்த தகவலும் நமக்கு தெரியல. ஆனால் இடையில் நசுங்கி செத்து கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் அங்கே வாழக்கூடிய முஸ்லீம், அது சியா முஸ்லீமா இருந்தாரு, சன்னி முஸ்லீமா இருந்தாரு, லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்கன்னா அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லீம். மன் சல்லா ஸலாத்தனா வஸ்தல்லா அஜ்ரத்தனா வஹல ரதிஹத்தனா ஃபஹுவ மின்னா. யார் நம்மை போல் தொழுகின்றானோ, நம்முடைய எதிராளி முன்னோக்கி தொழுகின்றானோ, நாம் அறுத்த மிருகங்களின் இறைச்சியை சாப்பிடுகின்றானோ, அவன் நம்மை சார்ந்தவனே என்று நாயகம் சொல்லுவாரு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கணும் என்று சொன்னால், இரு தரப்பிலும் முஸ்லிம்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி எல்லாம் கோரமாக அவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னை விட நீங்கள் நன்றாக அறிவீர்கள். வாட்ஸ்அப் இருக்குது, பேஸ்புக் இருக்குது, எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்ப்பதற்கே ரொம்ப கோரமாக இருக்கிறது. இதற்கிடையே ஐநா சபையின் சார்பில் உதவிகளை செய்வதற்காக சில குழுக்கள் வருகிறார். எல்லா ஆண்டுகளும் போவான். அவனுக்கு வேலையை என்னன்னா கிறிஸ்டியானிட்டியை பரப்புவதான், உதவி செய்வதான் அவனுக்கு ரெண்டாவது பட்சம் தான். கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதான் அவர்களுக்கு நோக்கம். இந்த குழுக்கள் சிரியாவிலே வந்து எவ்வளவு மோசமான வேலைகளை செய்கின்றார் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை இப்படி இச்சைக்கு இணங்கினால்தான் உங்களுக்கு உணவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய வரக்கூடியவர்கள் நல்லெண்ண படைகளாக இருக்கிறார்கள் என்பது அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கின்றன. சிறுவர்கள் என்றும் பாராமல் கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அமெரிக்காவிலே சாமுவேல் ஹண்டிங்டன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர், அரசுக்கு யோசனை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு 17-18 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் உலக அளவில் மிகப்பெரிய விற்பனையை பெற்றது. ஒரு ஆழமான புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னால், கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகங்களின் மோதல், அண்ட் ரீமேக்கிங் ஆஃப் நியூ வேர்ல்ட் ஆர்டர், உலகத்திலே புதிய நடைமுறையை உருவாக்குவது. ரீமேக்கிங் ஆஃப் நியூ வேர்ல்ட் ஆர்டர், உலகத்தில் புதிய நடைமுறைகளை உருவாக்குவது என்பது ஒரு எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து சொல்லக்கூடிய வேகத்தை பார்த்தோம் என்றால், 2030-2035 அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் தான் இருக்கும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 2007-2008-2009 இந்த காலகட்டங்களிலே பிறக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் குழந்தைகள் பின்னால் 35 இளைஞனாக ஆகக்கூடிய எப்பவும் பரப்பா, 2008-2009 பரப்பா, 2010 பரப்பா. இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஊனமாக இருக்க வேண்டும், அல்லது பிறந்ததற்கு பிறகுவதை நாம் ஊனப்படுத்த வேண்டும். ஊனமின்றி பிறந்து விட்டார்கள், நம்மால் ஊனப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் கொலை பண்ணிடும். இதுதான் திட்டம். இப்படி செய்தால் மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். அதற்காக வேண்டிய ஒரு என்ன யோசனை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதற்காக நாம் ரஷ்யாவை கூட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் நம்மோடவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக வேண்டி எப்போதவர்களை நாம் எளிதியாக பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முஸ்லிம்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ரஷ்யாவுடையும் சேர்ந்து கூட்டணி வைப்பதற்கு தயங்கக்கூடாது என்கிற ஒரு யோசனையை அவர் அந்த பத்திரிகை கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகம் The Unremaking of New World Order என்கிற அந்த புத்தகத்திலே அவர் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கின்றார். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை பாருங்கள். ஒரு புறத்தில் அரசு படை கிளர்ச்சியாளர் என்கிற பெயரில் அழைத்துக் கொண்டிருப்பது முஸ்லீம்களை. அவர்கள் உதவி செய்வது யார்? ரஷ்யா என்கிற ஒரு படைய வல்லரசு. அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய படை கிளர்ச்சியாளர்கள் என்று ஃப்ரீ சிரியன் ஆர்மி மூவ்மெண்ட் என்று சொல்கின்றார்கள். அந்த படைக்கு உதவி செய்து கொண்டிருப்பது யார்? கள்ள மார்க்கெட்ல ஆயுதம் கொடுக்கிறது யார்னா அமெரிக்கா. இன்னும் சீனுக்கு அது வரல. இரண்டு மிகப்பெரிய ஒரு பழைய வல்லரசும் ஒரு நிகழ்கால வல்லரசும் மோதிக் கொண்டிருக்கிறது. இடையே நசுக்கி செத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அநியாயமாக சிந்தப்படுவதும் ரத்தம் யாருடைய ரத்தம் என்று சொன்னால் முஸ்லீமுடைய ரத்தம் தான். இதுல யார் செய்த நியாயம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு சைடுமே அநியாயங்கள் தான். யாரை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ஒன்றுடைய யாருக்கும் ஒரு வகையில பதில் சொல்ல முடியாது. ரெண்டு தரப்பிலே தவறு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் அநியாயமாக சிந்தப்படுமானால் அப்போ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னை மாய்த்துக் கொண்டு முஸ்லீம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நபித்தோழர்களின் வழிமுறை. உஸ்மான் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் அவருடைய இல்லத்தில் இருக்காமல் குணாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி படைகள் புறப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இனிமேல் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று பலரும் கிளர்ச்சி செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய இரண்டு வீர சிங்கங்கள் அதற்கு ஹசன் அதற்கு ஹுசைன் அலி அல்லாஹ் இருவரை நோக்கி நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்கிற செய்தி வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், உஸ்மான் கொல்லப்பட்டார் என்கிற தகவல் வந்தால் நான் உங்களை விடமாட்டேன் என்று எச்சரித்து இருவரையும் பாதுகாப்புக்கு அனுப்புகின்றார்கள். இதை உஸ்மான் அலி அல்லாஹ் ஏற்க மறுத்து விட்டார்கள். என்னால் இந்த நாட்டில் ஒரு பெரிய இரத்த ஆறு ஒருவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து இருவரும் திரும்பி செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பி விட்டார்கள். அந்த நேரத்தில் அதில் அறிவு இல்லாமல் கேட்கிறார்கள், நீங்கள் உத்தரவிடுவீர்களானால் கிளர்ச்சி அளவோடு மோதியவர்களை ஒடுக்கி விடலாம், இஸ்லாமிய அரசு பத்திரமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் உஸ்மான் அலி இல்லாமல் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், எந்த பக்கம் சிந்தினாலும் சிந்துவது முஸ்லீமுடைய ரத்தம் தானே, எனக்கு எதிராக கிளர்ச்சி பண்றான் என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் ஒதுக்கி விடுவதுதான் நல்லது, நாம் பதவி விட்டு இறங்கிவிட வேண்டும், அதுதான் நியாயமானது. மக்கள் அவர்கள் முன்பிருந்து ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும், ஆனால் நான் பதவியிலிருந்து விலக மாட்டேன். நான் பதவியிலிருந்து விலகுவதுதான் முஸ்லீம்களுக்கு இடையே ரத்தம் சிந்துவது நிறுத்தப்படுவதற்கு காரணம் என்றால் நான் பதவி விலக வேண்டுவதுதான் நியாயம், ஆனால் நான் பதவி விலக மாட்டேன். ஏனென்றால் அபிகள் நாயகம் சொல்லும்பாக சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு ஒரு சட்டையை அணிவிப்பான், அந்த சட்டையை கடத்துவதற்கு சிலர் முயற்சிப்பார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக சட்டையை கடத்தி விடாதே என்று என்னை பார்த்து ரவிகள் நாயகம் சொல்லார் என்று சொன்னார்கள். சட்டை என்பதனுடைய அர்த்தம் ஆட்சி அதிகாரம். என்னை கொல்லட்டும், நான் ஒருவன் ரத்தம் சிந்துகின்றேன், நான் செத்து போகின்றேன், இஸ்லாமிய ஆட்சி இருக்கட்டும், நான் செய்தாய் விடுகின்றேன், ஆனால் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய படைவரவர் உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய அரசு எவ்வளவு பெரிய படை வகிக்கிறார் என்பது தெரியுமா உங்களுக்கு? உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் தான் முதல் முதலாக கப்பல் படை நிறுவ வேண்டும் என்கிற யோசனை சொல்லப்பட்டது. உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அறுபது வெளியில இங்க ஆப்கானிஸ்தான் பார்டர் வரைக்கும் வந்தாச்சு இஸ்லாம். அவ்வளவு பெரிய ஒரு இருந்து பிறந்த சாம்ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரராக இருந்த உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய தனக்கு ஒரு படைபலம் இருந்த போதிலும் கூட நான் கிளர்ச்சியாளருக்கு எதிராக இந்த படையை பயன்படுத்த மாட்டேன், ஏனென்றால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிந்துவது முஸ்லீமுடைய இரக்கமாக இருப்பதற்கு நான் காரணமாக விரும்பவில்லை என்று சொன்னார். எனவே இந்த முஸ்லீம் ஆட்சியாளருக்கு ஒரு படிப்பு இருக்கிறது என்று சொன்னார். தன்னை பிடிக்கல மக்கள் சொல்லிட்டாங்கன்னா விட்டு போயிடுது. இதை பஷார் அசா செய்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சர்வதேச சதி கொண்டிருக்கிறது, மேற்குலகத்தினுடைய சதி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வசானுடைய அரசு நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை மக்கள் மூலமாக பின்னால் இயக்கி சொல்லிக் கொண்டிருப்பது அமெரிக்காவும் இஸ்ரேல். இந்த வசாரத்தால் தான் அமாசியத்துக்கு உதவி செய்து இஸ்ரேலை போட்டடித்தார் 2012. அதனால அவரை பதவி விலக வேண்டும் என்று சொல்வது நியாயமா தவறா நம்மால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ரஷ்ய படைகள் அரசியல் சார்பாக வந்து இறங்கி அங்கே உள்ள மக்களை கொண்டொழிக்கிறது, சிறுவர்களை கொண்டொழிக்கிறது, முஸ்லிம் பெண்களை கூட்டு கற்படைப்புகளுக்கு உள்ளாக்குகிறது, பல்லாயிரக்கணக்கான மக்களை குறித்து படுகொலையில் புதைமொழிகளை தோண்டியது தள்ளி உயிரோடு புதைக்கிறது என்று சொன்னால் இதை தடுத்து நிறுத்த வேண்டியது பஷார் அல்-ஆசாதியுடைய கடமை. அவர் நம்மளை ஏற்கனவே எடுத்து சென்றாலும் பரவாயில்லாம் அவர் நினைக்கிறார். இப்போ அவர் யாருடைய செய்து நியாயம் இருக்கு, யாருடைய செய்து அநியாயம் இருக்கு என்று எந்த முடிவுக்கும் நம்மளால வர முடியவில்லை. ஆனால் இதற்கு பின்னால ஒரு சர்வதேச சதி இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு முதலில் சொல்லிக்காட்டிய சாமுவேல் நிறுத்தக்கூடிய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான கலவரங்களும் பிரச்சனைகளும் முஸ்லிம் பகுதிகளில் நடக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு சாதகமான விளைவு ஒன்று ஏற்படும். என்ன என்று சொன்னால், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அகதிகளாக அவர்கள் வெளியூர்களுக்கு தான், வெளிநாடுகளுக்கு தான் போக வேண்டியிருக்கும். அப்ப நாம வந்து அரபு நாடுகள் அவர்கள் அகதிகளாக ஏற்றுகிறார்கள். பாலஸ்தீன் முஸ்லீம்களே அகதிகளாக ஏற்க மாட்டாங்க, சிரியா முஸ்லீம்களை ஏற்றுக்கிறார் சௌதிக்காரன். அரபு நாடுகள் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தான் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளும். ஒன்று, அகதிகளாக செல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று, கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அந்த நாட்டில் நிம்மதியாக வாழலாம். அதாவது இஸ்லாத்துலதான் இருப்போம், மதமாக மாற்றம் என்று புரிவாக குறித்தால் அந்த நாட்டில் சந்தேகத்துக்குரிய குடிமக்களாக இவர்கள் வாழ வேண்டும். இவனால எதுவும் நாட்டுக்கு ஆபத்து வந்துருமோ, இவனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ. இப்ப எப்படி இந்த வடநாட்டில இருந்து வரக்கூடிய மக்களை எப்படி சந்தேகப்படுற முடியலாம், அவன் வந்து குழந்தை, அது ரெண்டு பேர் திருடுவான், ரெண்டு பேர் கற்பழிப்பா, அது இயல்பாக வந்து நாட்டில் என்ன சட்டமோ ஐபிசி என்ன சொல்லுதோ பிடிச்சி அரசு பண்ணி கேச நடத்தி தண்டிச்சுவாங்க. அதை விட்டுக்கிட்டு அந்த மக்களையே முழுக்க 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 சந்தேகப்படக்கூடிய ஒரு தோற்றம் இங்கே வந்து விட்டது அல்லவா. ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு வறுமைக்காக வந்தவங்க சந்தேகப்படுறாங்க, அந்த மனநிலையை உண்டாக்கி விட்டார்களே. நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறார்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். லட்சக்கணக்கான முஸ்லீம்கள், ஒரு கணக்கின்படி பார்த்தால் 76 லட்சம் முஸ்லீம்கள் ஐரோப்பிய நாடுகளிலே தஞ்சம் போதிருக்கின்றார்கள். அகதிகளாக 2 குடிமக்களாக அவர்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தேகத்துக்குரிய பார்வைதான் அவர்கள் மீது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால் நிம்மதியாக வாழலாம் என்று மறைமுகமாக அவர்களுக்கு யோசனைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பிறகு ஒரு ஈமானை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் துவா செய்யணுமா வேண்டாமா என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அதனால எல்லாரும் கேட்ட மாதிரி ரஜினி நல்லவனா, கமல் நல்லவனான்னு கேட்ட மாதிரி, வசதிகளாக நல்லவனா, கிளர்ச்சியாளர் நல்லவனா நீங்க கேட்டீங்கன்னா ஒன்வேட் ஆன்சர்ல யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொன்னால் அது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இரு தரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு முழுமையான சதி, அமெரிக்காவுடைய சதி, இஸ்ரேலுடைய சதி, இஸ்ரேல் பத்திரமா இருந்தோம், அதற்கு நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ எவனும் அச்சுறுத்தலா வந்துடக்கூடாது. அதற்காக வேண்டி பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வலையுடைய ஒரு சின்ன மூளை தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம். இதிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேற்றி துவா செய்வோம். நம்முடைய துவாவுடைய கோரிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும், காலையில் எழுந்திரிச்சோம், உழைச்சோம், சம்பாத்தியம் பண்ணோம், சாப்பிட்டோம், அங்க தொழுகணும், இறையை வணங்கணும், தூங்கணும், வச்சோம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அமைதியான வாழ்க்கை. நவிகள் நாயகம் செல்லாத யுத்தத்துக்கு போயிருக்கும் போது எதிரிகளே வரல, ஒரு போருக்கு பயந்து வரல. அப்ப சாப்பாடுலாம் என்னடா இந்த எதிரிகள் வரீங்க, வந்தா நல்லா இருக்குமே, ஒரு சண்டையை போட்டு பார்த்துக்கலாங்க, பதில போட்ட மாதிரி உதவுல போட்ட மாதிரின்னு பேசிக்கிறாங்க. நவிகள் நாயகம் செல்லாத சொன்னார்கள், எதிரிகளை சந்தித்து சண்டை போட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள், சண்டை போடணும் இது நினைக்கவே நினைக்காதீங்க. சலுல்லாஹல் ஆபியா, அல்லாஹ்விடத்தில் ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்கள். எதிரி வந்துட்டானா உறுதியா நின்று போராடுங்க, எதிரி வந்தால் உறுதியோடு நின்று போராடுங்கள். இன்னைக்கு என்ன நடக்குது, நான் நேரம் மாற்றம் நடக்கு, சண்டை போடணும் போடணும் சொல்லிட்டே இருப்பான், எதிரி வந்தா ஓடிடுவான். அல்லாஹ்விடத்தில் அமைதியான வாழ்க்கையை கேட்கணும். மோடி உத்தகண்டாதாரியா எங்கூரு சொன்னா என்ன நடக்குது எல்லாம் சொல்லுவான், வந்துட்டானா ஓடிடுவான். நான் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றது என்னன்னா, சண்டையை விரும்பாதீர்கள், ஆசைப்படாதீர்கள், நடக்கணும் நடக்கணும் அதுக்காண்டி ஆசைப்பட்டு இருக்காதீங்க. இயல்பாக ஒரு போர் மேகம் சூழ்ந்து ஒரு போர் கணிந்து வரும் ஆசை நீங்கள் உறுதியாக இருந்து போராடுங்கள். இருக்கக்கூடிய காலங்களில் எல்லா இடத்திலும் நீங்கள் ஆசையை ஆரோக்கியத்தை கேளுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கையை கேளுங்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் சொல்லாமல் கற்று தந்த ஒரு துவா, ஒரு பாடம். அதுதான் அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் உலகில் முடிந்ததற்கு பிறகு சிரியாவிலே அல்ல கொண்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நல்வாழ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யும் தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுடைய ஒரு நல்வாழ்வுக்காக துவா செய்வதற்கு வாய்ப்புள்ள மக்கள் எல்லாரும் இருந்து போங்க. அதன் நாம வந்து அடுத்த அளவு துவா செய்யும் போது நம்முடைய தலைக்கு மேல ஒரு மலக்கு நிப்பாரா, மலக்கு நின்றுட்டு சொல்வாராம், வலக்கறி மீசிலி வலக்கறி மீசிலி, உனக்கும் ஒருபோல் கிடைக்கட்டும், உனக்கும் ஒருபோல் கிடைக்கட்டும் மலக்கு சொல்லிட்டே இருப்பாராம். அப்படின் நாயகம் சொல்லாசன் சொல்லுகிறாரு, நாம கேட்கிற துவா அல்லாஹ் ஏற்றுக்கிறாலும் இல்லையோ, மலக்கு கேட்கிற துவா கண்டிப்பா இருக்கும். புரியுதானா? நாம கேட்கிற துவா நம்மளுக்கு தப்போ பாவமா எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு தெரியல, மலக்குடைய துவா கண்டிப்பா இருக்கும். அப்ப நாம கேட்கிற துவா யாருக்குன்னா இன்டெரக்டா நமக்கு தான் வந்து சேருகிறது. இதுக்கு மேல இன்ஷால்லா நீங்க கண்டிப்பா இருந்துட்டு கோயில் இருந்து நினைக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தவர்கள் புரிவானாக, நமக்கும் ஒரு சலாமத்தான நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தவர்கள் புரிவானாக. வாஹது தாவான் அல்ஹம்துலில்லாஹ். This audio was downloaded